السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே நியூசனாயா இஸ்கான் பகுதியில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரின் பள்ளிவாசலில் இங்கு நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு ஆண்களும் பெண்களும் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய நமது உரையின் தலையங்கம் வது செய்வதனுடைய சிறப்புகள் என்ன, இதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளலாம். இந்த வது செய்யறது இருக்கு பாருங்க, உண்மையிலேயே இதுல வந்து நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு. ஆனா இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு தெரியல. ஏதோ நம்ம தொலைனா ஒது செய்யணும், கைகால கழுவணும், அது கூட வந்து எப்படி ஒது செய்யணும்ன்ற முறையும் கூட பேணாமல் இன்னைக்கு பரவலாக ஒது செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒது செய்வது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த ஒதுவை நம்ம எப்படி செய்யணும், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்ய வேண்டும் என்று அழகான முறையில் செயல் வடிவம் கொடுத்து காட்டியிருக்கிறார்கள். அநேக மக்கள் ஒது செய்வதில் அதுல எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை மிக குறைவாகத்தான் இருக்கு. ஏதோ கை கால கழுவணும், முகத்தை கழுவணும், முடிஞ்சு போச்சு. எப்படிங்க இது யார்கிட்ட படிச்சீங்க, என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் தெரியாது. சின்ன பிள்ளையில சொல்லி தந்தாங்க, கையை ரெண்டு கையை மணிக்கட்டு வரை கழுவணும், மூஞ்ச கழுவணும், மூளை அடுத்தது முழங்கை வரை கழுவணும், தலைக்கு மசாஜ் செய்யணும், காலை கழுவணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா எப்படி செய்யணும்லாம் கேட்காதீங்க. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஒது செய்வதனுடைய சிறப்பும் அதனுடைய மகத்துவமும் தெரிந்தா நம்ம எப்பவுமே ஒது இல்லாம இருக்க மாட்டோம். அதை இன்ஷால்லா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஒது செய்வதனால் நிறைய சிறப்புகள் உண்டு. ஒது செய்யறது நம்ம வந்து கை கால் முகம் கழுவுறதுன்னு இருக்குது இல்லையா, மார்க்கம் இது கற்றுத்தந்திருக்குது இல்லையா, இது வந்து நிறைய சிறப்புகள் இருக்கின்றன என்பதை நம்ம படிக்கும் போது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு சிறப்பு நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் ஒது செய்யறதுனாலேயே தொழாம இருக்க தொழாம இருப்பாங்க. இந்த ஒதுண்டு செய்யணுன்றதுக்காக வேண்டிய தொழுகையை கூட விட்டுருவாங்க. அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குளிர்காலத்துல சொல்லவே தேவையில்லை, குளிர்கால சும்மாவே தொழுகையில அறகுறை. இதுல இந்த குளிர்காலம்னு வந்துருச்சுன்னு வைங்க, நல்ல வசதியாக கைய தண்ணிய கையப்பட்டேன்னு சொன்னா நிறைய நோயெல்லாம் வந்துடும், பிரச்சனை இருக்குது. அதனால தொழுகைக்கு லீவ் விட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நிறைய முஸ்லீம்களை பார்க்கலாம். அதுக்கு ஒரு காரணம் கிடைக்கணும் பாருங்க. அந்த மாதிரி சில நேரம் உடல்நிலை சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்க, காரணம் சொல்றதுக்கு நல்ல வசதியா இருக்கணும். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும். யாராவது கேட்டா கேட்க மாட்டாங்க. சப்போஸ் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசனை சொல்றதுக்கு அழகான காரணங்களை வச்சிருப்போம். இது போலதான் ஒதுவு செய்யறது. அப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தொழுறது வந்து ஒது செய்யணுமேன்ற ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி தொழுகையை விடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. ஆனா இந்த கஷ்டத்தை கொடுத்தது யாரு? யாரு? ஷைத்தான் தான். ஷைத்தான் தான் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறான். இப்படி ஒரு கஷ்டம் அது செஞ்சனா உனக்கு உடல்ல பிரச்சனை இருக்குது, எதுக்கு போட்டு தண்ணிய போட்டு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருப்பானு அப்படின்லாம் வந்து ஷைத்தான செய்வான், சூழ்ச்சி ஏற்படுத்துவான். ஏன், நீங்க ஒது செஞ்சா நன்மைன்னு சொல்லுது இஸ்லாம். முகத்தை கழுவுனா நமக்கு நல்லது உடல் ரீதியா, கைய கழுவுனா நமக்கு நல்லது உடல் ரீதியாக. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றன என்று இஸ்லாம் சொல்லுது. இப்ப அந்த நன்மையை செய்ய விடாம தடுக்கிறது ஷைத்தானா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபஜ்ருடைய நேரத்துல சொல்லுறதுல வந்து ரொம்ப குறைவுங்க. அதிலும் குறிப்பா வந்து இடையில வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 2-3 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே அந்த ஜெட் வேகம் தான் போயிட்டு வர்றது தெரியாது யாருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இருப்பான். அது குறிப்பா அந்த ஃபஜ்ருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சில பேருக்கு முழிப்பு வந்துடும். பாங்கு சொல்ல எந்திரிக்கும் போது பாங்கு சொல்லும், அல்ல அல்ல பாங்கு சொல்லிருச்சேன் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருக்கலாமே இப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த பாங்கு சொல்ற டைம்ல எரிஞ்சு பார்த்தா தெரியும், ஸ்பீடா நேர பாத்ரூம் போற அதே ஸ்பீடு, போன ஸ்பீடு திரும்ப ரிட்டர்ன் வந்து பெட்ல வந்து படுத்துறது. இது எல்லாம் யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. சரியா? சரி, இப்ப எது சொல்ல வர, அன்புள்ளவர்கள், அப்ப ஒதுவனுடைய சிறப்பு நமக்கு தெரியலங்க, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. சரி, இப்ப நம்ம வார ஒன்னா போவோம். அதாவது சலாத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சட்ட நூல், ஃபிக்ஹ் நூல். அத வந்து சயீத் அல் கஹ்தானி, சயீத் இப்னு அலி இப்னு வஹஃப் அல் கஹ்தானி அவர்கள் அழகாக ஒரு நூலை தொகுத்திருக்கிறாங்க. அந்த நூல்ல ஒதுவனுடைய சிறப்பு, அதனுடைய சட்டத்தை எல்லாம் விலாவரியாக என்ன செய்யறாங்க, நல்ல முறையில எழுதி இருக்கிறாங்க. இதை நம்ம இப்ப கொஞ்சம் நம்ம அதுல பேசுவோம். ஆரம்பமாக அன்புள்ளவர்களை, இந்த ஒது செய்யறது இருக்கு இல்லையா, தொழுகைக்கு ஒது இல்லாம தொழுகை வர முடியாது. ஒது இல்லைன்னா தொழுகை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எப்படி தொழுகையில ஃபாத்திஹா சூரா அவசியமோ, ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னா தொழுகை கிடையாது. அது மாதிரி ஒருவர் ஒது இல்லைன்னா அவருக்கு தொழுகையும் கிடையாது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்ப ஒது என்பது ரொம்ப அவசியமானது, கட்டாயமா செஞ்சே ஆகணும். இப்போ அல்லாஹ்வை வணங்கும் போது நம்முடைய உடல் அங்க தூய்மை அவசியம் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ பொது செய்வனுடைய முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க? ஷார்ட்டா சொல்றதாக இருந்தா, நம்ம கழிவறைக்கு போயிட்டு அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி நேரா வர்றோம். வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து 2 மணிக்கட்டுகள் வரை, கையினுடைய 2 மணிக்கட்டு வரை 3 தடவை கழுவணும். கழுவும் போது சும்மா அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் கழுவக்கூடாது, நல்லா தேய்த்து என்ன செய்யணும், கழுவணும். விரல்களுக்கிடையே கோதி கழுவணும். இது மாதிரி 3 தடவை, 1 தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம், அதிகபட்சமா 3 தடவை செய்யலாம், அதுக்கு மேல போகக்கூடாது. ஆனா அந்த 3 தடவையும் நல்ல அழகா கழுவணும். இது ஒண்ணு. அடுத்தது 2வது ஸ்டெப் என்ன, வாய் கொப்பளிக்கணும். வாய் 3 தடவை வாய் கொப்பளிக்கணும். தண்ணியை உள்ள செலுத்தி வாய் அப்படி என்ன கொப்பளிக்கணும். இதெல்லாம் வாயில உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால், அசுத்தம் இருந்தால் அதை வெளியேற்றணும். அதனால வாய் கொப்பளிக்கணும் 3 தடவை. அப்படியே என்ன செய்யணும் சொன்னா, தண்ணியை மூக்குக்கு தண்ணி செலுத்தணும், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தணும். மூக்கு தண்ணீரை செலுத்தி சிந்தணும், இடது கையால சிந்தணும், வலது கையால தண்ணீரை செலுத்தி இடது கையால சிந்தணும். இது மாதிரி 3 தடவை இந்த மாதிரி செய்யணும். இந்த மூக்குக்கு தண்ணி செலுத்துறது சிந்துறதுல வந்து அலட்சியமா இருக்கிறோம், ஏன்னா மூக்குலதான் அடிக்கடி பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த பிரச்சனையை நம்ம அகற்றணும். இதெல்லாம் அல்லாஹ் வணங்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுத்தம். நம்ம இன்னைக்கு ஆபீஸ் போறோமே, எப்படி போறோம், எவ்வளவு சுத்தமா போறோம். ஆபீஸுக்கு போறத அவ்வளவு டிப் டாப்பா டைய போட்டு இது போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா, இதெல்லாம் ஒண்ணுக்கு நாலு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம், புறப்படுறோம் சென்றடிச்சுட்டு. ஒரு ஆபீஸுக்கு போறதுக்கு, ஒரு மேனேஜருக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எவ்வளவு டிப் டாப்பா போறோம், அல்லாஹ் வணங்குறதுக்கு நைட் வேஸ்டியோட பள்ளிக்கு வரோம். அதே மாதிரி நைட்ல அப்படியே இருந்த அந்த டி ஷர்ட்டோட, சில பேர் பாத்தீங்கன்னா பெனியனோட அப்படி எல்லாம் வர்றாங்க. இன்னைக்கு மூக்குக்கு தண்ணீர் வந்து செலுத்தி சிந்தணும், இது ரொம்ப முக்கியமானது. இப்ப மூக்குல இருக்கக்கூடிய அழுக்குகள் அதை என்ன செய்யணும், வெளியேற்றணும். எது சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப ஒரு நம்ம கம்பெனி போறதுக்கான அவ்வளோ டிப் டாப்பா அவ்வளோ இதா நம்ம போவோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது அவ்வளோ அலங்கோலமா நிற்போம். நான் என்ன கேட்கிறேன், நம்ம பள்ளிக்கு வர்றோமா இல்லையா, இதே நிலையில ஆபீஸுக்கு போவோமா, இதே நிலையில ஆபீஸ் போவோமா, போக மாட்டோம். ஏன், அந்த மாதிரிதான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரும்போது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது, அல்லாஹ்வை நம்ம வந்து சஜிதா சாஸ்தாங்கம் செய்யும் போது எவ்வளவு சுத்தமா இருக்கணும், எவ்வளவு டிப் டாப்பா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், இங்க வந்தீங்கன்னு சொன்னா ஜீனத்தை கடைபிடிங்க, யா பனி ஆதம் ஹுது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித், நீங்க பள்ளிவாசல்ல வரும்போது நீங்க அலங்காரமா வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அலங்காரத்தை கடைபிடிங்க. அப்ப இதை மாத்தணும், இந்த நிலையை மாத்தணும். சார், அப்போ உது செய்வது, அல்லாஹ் வணங்குறதுக்கு முன்னாடி உது செய்யறதுல, சுத்தம் செய்யறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்ப மூக்குக்கு தண்ணி செலுத்தி சிந்தணும். அடுத்தது என்ன, முகத்தை கழுவணும். முகத்தை மூன்று முறை என்ன செய்யணும், கழுவணும். சிலர் தாடி இருக்கும் பட்சத்துல தாடியை கையை உள்ள விட்டு கோரி என்ன செய்யணும், கழுவணும். இப்ப நெத்திலேந்து சும்மா அப்படி தேய்க்கிறது அல்ல, கண்ணை மட்டும் சில பேர் இப்ப அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. முழுமையாக நெத்தியினுடைய அந்த ஆரம்ப பகுதியிலிருந்து தாடி இருந்தா நடுப்பகுதி வரைக்கும், அதே மாதிரி இந்த காதனுடைய முடிவு இந்த இடம், அப்ப இப்படி இந்த சுற்றளவு ஃபுல்லா கவர் ஆகணும். இப்படி மூணு தடவை என்ன செய்யணும், கழுவும். சரியா, அடுத்தது கை, முழங்கை உட்பட, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி முழங்கை வரைக்கும் என்ன செய்யணும், முழங்கை உட்பட கையை கழுவணும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியா, அப்ப இது மாதிரி ரெண்டு கைக்கும், முதல்ல வலது கை, ரெண்டாவது இடது கை, எப்பவுமே வலது ஆரம்பிக்கணும், அடுத்தது இடது கை. இப்ப இது முழங்கை வரைக்கும் என்ன செய்யணும், கழுவணும். இதுல வந்து சாதாரணமா இப்படி கழுவிடக்கூடாது, கரெக்டா அந்த இடம் தாண்டி முடிக்கணும். முழங்கை உட்படன்னு சொன்னா அதை கொஞ்சம் தாண்டி கழுவுறது தப்பு கிடையாது, இப்படி கழுவணும். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன, மசகு செய்யறது, தலைக்கு மசகு செய்யறது. தலைக்கு மசகு செய்யறதுல சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியை இப்படி தொட்டுட்டு இப்படி வச்சிருவாங்க, சில பேரு தண்ணி இப்படி தொட்டுட்டு இப்படி கையை வச்சிருவாங்க, சில பேர் இப்படி இப்படி தேய்ச்சிக்கிடுவாங்க, சில பேர் தொடுவாங்க, சில பேர் இப்படி இப்படி தடவுவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படியா இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க, தண்ணியை எடுத்து அப்புறம் இப்படி இங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும், முன்முடியிலேந்து அதுலேந்து அப்படியே பின்னாடி போய், பின்னாடி பிடரிக்கு போய் மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல வரணும், இப்படி வரணும். வந்துட்டு அடுத்தது இந்த விரலை காதுக்குள்ள நுழைக்கணும், நுழைச்சிட்டு இந்த பெருவரல வந்து பின்னாடி காதுக்கு பின்னாடி சோனைக்கு பின்னாடி உள்ள அதுல நுழைச்சி அப்படியே இழுத்து கொண்டு வரணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இது மூணு தடவை செய்யணும், ஒரு தடவை சாரி, மசாஜ் செய்வது என்பது ஒரு தடவை இப்படி போய் அப்படி ரிவர்ஸ்ல வந்து விரலை விட்டு பின்னாடியே வந்து காதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், இப்படி எடுக்கணும். ஏன் இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதுக்குள்ளயும் பிரச்சனை இருக்குது, அதுவும் பின்பகுதியில வந்து உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு பகுதி, வேர்வை ரொம்ப இதான பகுதி அந்த பகுதி, அதை கூட சுத்தம் செய்யணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகா சொல்றான். சரியா, அடுத்தது காலை கழுவணும். காலை நம்ம அந்த கரண்ட கால் அது வரைக்கும் என்ன செய்யணும், மூணு தடவை கழுவணும். காலை கழுவும் போதும் விரல்களுக்கு இடையே கோதி என்ன செய்யணும், கழுவணும். சும்மா அப்படி பைப்ல அப்படி நீட்டி விட்டு ஷோகாஸ் மாதிரி இப்படி காட்டிட்டு இழுக்க கூடாது, அதையும் கழுவணும். இதுதான் வது செய்வதனுடைய முறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த முறை. இந்த முறையில நம்ம செய்யறோமா, இதான் கேள்வி. இப்படி நான் செய்யறேனா அப்படின்றத ஒவ்வொருவரும் பரிசோதனை செஞ்சு பார்க்க கடமைப்பட்டு, எவ்வளவு இத வந்து மிஸ் பண்ணிருப்போம், மாத்தி செஞ்சிருப்போம், தப்பு தப்பா செஞ்சிருப்போம். அப்ப இதுல வந்து நம்ம எவ்வளவு ஒரு பின்னடைவுல இருக்கிறோன்ற பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவன் செய்யக்கூடிய ஒரு முறை. இதை கூட நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டோம். எனவே இனி வரும் காலங்களில் சரியான முறையில் ஒது செய்யணும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒது செய்யறத பாக்குறாங்க. பார்த்துட்டு காலை வந்து ஒழுங்கா கழுவல, கெண்ட கால் வரையும் கழுவணும் சொன்ன முடியல, அந்த காலை வந்து ஒழுங்கா கழுவல. சொல்றாங்க வைலுல்லில் அகாபி மினன்னார், இந்த அவருடைய கெண்டக்கால் வந்து நரகத்துக்கு தான் போய் நுழையும் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம சாதாரணமா இன்னைக்கு டேப்ல தொடர்ந்து காலை கழுவிட்டு இருக்கோம் அசால்ட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, அந்த கெண்டை கால் வந்து நரகத்துக்கு தான் போய் சேரும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கைன்றது பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி ஒது செஞ்சுட்டு வர்றாங்க, போங்க திரும்ப போய் ஒது செய்யுங்கன்னு சொல்றாங்க, மறுபடியும் அனுப்புறாங்க, திரும்ப போய் ஒது செய்யறாங்க. அப்ப ஒது செய்ய சரியில்லைனா மறுபடி போய் ஒது செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டிருக்காங்கன்னா, அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒதுவுல எவ்வளவு ஒரு குறைபாடு இருந்திருக்கும்ன்றத சிந்திக்கணுங்க. அதனால ஒது என்பது சாதாரண விஷயமா நீங்க எடுக்கக்கூடாது. ஒழுங்கா செய்யலைன்னா தண்டனை இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். சரியா, இப்ப நம்ம ஒதுவனுடைய சிறப்புகளுக்கு உள்ள போவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நிப்பாங்க. அங்க நிற்கும் போது ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்துல நின்று கொண்டு இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்றாங்க, நான் உங்களை அறிந்து கொள்வேன். எத்தனையோ சமுதாய மக்கள் இருப்பாங்க இல்லையா, நபிமார்களுடைய சமுதாயம் இருக்கும் இல்லையா, அவ்வளவு பேர் நின்றாலும் நான் உங்களை கரெக்டா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் சொல்றாங்க. எப்படி யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எல்லா சமுதாயமும் நிற்கும் போது உங்களுடைய சமுதாயம் மட்டும் நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒது செஞ்சிருப்பீங்களே இந்த பூமியில இருக்கும் போது அல்லாஹுவை வணங்குவதற்கு முன்னால் ஒது செய்திருப்பீர்களே, அந்த ஒது செய்த அடையாளம் முகம் கை கால், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாள்ல அந்த பகுதியெல்லாம் பிரகாசமா வெண்மையால் ஆக்கிடுவான், அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, ஒது செய்யறது சாதாரண விஷயமா? நம்ம ஒது செய்யற பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு வெண்மையாக்குவான், பிரகாசமாக்குவோம், நல்ல பிரைட்டா ஆக்குவான. கொஞ்சம் செஞ்சு பாருங்க, உதாரணத்துக்கு கார்ல லைட்டை போட்டு போறேன், எவ்வளவு பிரைட்டா இருக்குது, அது தனியா தெரியுதா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முகம் கை கால் அப்படி அழகாக்கி வெண்மையாக்கி காட்டுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பளிச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த சமுதாய உம்மத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், அப்ப அதுல எவ்வளவு பெரிய சிறப்புன்றத பாருங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன உம்மதி யுதுஉன யௌமல் கியாமத்தி ஹுர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது, வுது செய்ததனுடைய அடையாளங்களினால் அவர்கள் வெண்மையாக பிரகாசமாக அந்த மறுமை நாளில் அழைக்கப்படுவார்கள். பிரகாசம் உள்ளவர்களே, வெண்மையானவர்களே என்று எனது உம்மத்தினர்கள் அழைக்கப்படுவார்கள். நமக்கு அழைப்பு அப்படிதான் வழங்கப்படுமா? சும்மா கூப்பிட மாட்டாங்க, நம்ம பார்த்து அழைப்பாங்க. ஒது செய்த காரணத்தினால் பிரகாசம் உள்ளவர்களே, வெண்மையாக்கப்பட்டவர்களே என்று அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும். சுபஹானல்லாஹ், கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இந்த அழைப்பு நமக்கு வேணுமா வேண்டாமா, இந்த நிலை நமக்கு ஏற்படணுமா ஏற்படக்கூடாதா? அப்ப இது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒது செய்யறதுல சாதாரணமா நம்ம விட்டுறக்கூடாது. சரி, அடுத்தது பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, எவர் ஒருவர் தனது பிரகாசத்தை விரும்புகிறாரோ அவர் அவர் தனது பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒதுவை முழுமையா செய்யட்டும், ஒதுவை செய்ய வேண்டிய முறையில செஞ்சு அவர் பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கணும் அன்புள்ளவர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒது செய்து மன் தவல்லா நஹ்வ வுதுஇ ஹாதா ثم صلى ركعتين لا يحدث فيهما نفسه غفر له ما تقدم من ذنبه. எவர் ஒருவர் இது போல நான் ஒது செய்யறேன்னு அது மாதிரி அவர் ஒது செய்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது அந்த ரக்காத்துகள் அல்லாஹுக்காக வேண்டி வேற எந்த எண்ணமும் கொள்ளாமல் இஹ்லாஸோடு நிறைவேற்றினால் அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம வுது செய்யறோம், அதனால நம்முடைய சின்ன பாவங்களும் போய்கிட்டே இருக்கு, அல்லாஹ் அழிக்கிறான், சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சிறுபாவம் யாருதான் செய்யாம இருப்பா? எல்லாரும் செய்யதான் செய்யறோம். பாவம் செய்யாதவங்க யாருதான் அந்த உலகத்துல இருக்கிறாங்க? எல்லாம் பாவம் செய்யதான் செய்யறோம். இப்ப இந்த பாவங்களை எப்படி கழுவுறது, எப்படி இந்த பாவங்கள் மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன, இந்த மாதிரி வுது செய்வதின் மூலமாக பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கழுவுறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா வுது செய்யணும். வுது செஞ்ச நம்முடைய பாவம் மன்னிப்பு வரும் அப்படின்னா அப்ப நம்ம எவ்வளவு அளவுக்கு தொடர்ச்சியா வுதுவிலேயே இருக்கணும், வுதுவிலேயே இருந்தா நம்முடைய பாவம் எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும், இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அப்புறம் பாருங்க அன்புள்ளவர்களே, இன்னும் அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதவல்லஉ ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபயுஹ்ஸினுல் வுதுஅ ஃபயுஸல்லி ஸலாத்தன் இல்லா ஃஃபரல்லாஹு லஹு மா பைனஹு வ பைன ஸலாத்தில்லதி தலீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான மனிதர் அவர் வுதுவை அழகாக வுது செய்றார், வுதுவை அழகாக்குறார், அழகு பெற வுது செய்ய அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உதுவின் அடிப்படையில் உதவு செய்கிறார், அவர் இஷ்டம் போல செய்யல. இன்னைக்கு பார்த்தா நம்ம இஷ்டம் போல தான் செய்யறோம். நாலு பேர் நிப்பாட்டி உதவு செய்யுங்கன்னா நாலு பேர் நாலு விதமா இருக்கும் அப்படின்னா இது அவங்கவுங்க விருப்பப்படி செய்யறாங்கன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தபடி செய்யலன்னு அர்த்தம். நாலு பேரை உதவு செய்யுங்கன்னு சொல்லி நாலு பேரும் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா அப்ப அவங்க ஏதோ ஒன்றை கடைபிடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க, அதான் அர்த்தம். வேறுபட்டா அப்ப அவங்க வந்து வேறுபட்டவங்களுங்க புரியல, பிரச்சனை இருக்குது அப்படின்னு விளங்கிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் உதுவ அழகாக செய்கிறார், செஞ்சு அவர் தொழுகிறார், இப்படி தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் தொழுகைக்கும் தொழுகைக்கு பிறகு அடுத்து தொழுவாரே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் செய்த சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உதுவு செய்யறவங்க தொழுகிறோம், தொழுதுட்டு அதுக்கு பிறகு நம்ம விட்டுறோம், திரும்ப அடுத்த தொழுகையை தொழுகிறோம், இப்படி தொழுதா அதற்கு இடையே ரெண்டு தொழுகைக்கும் இடைப்பட்ட சிறு பாவங்கள் செய்வோமா இல்லையா, அதெல்லாம் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சிடறான், அதெல்லாம் என்ன செய்யறோம் மன்னிச்சிடறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு அளவுக்கு வுது செய்வதனுடைய சிறப்புகள் இருக்குன்ற பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், அப்ப இப்படி எல்லாம் சிறப்புகள் நம்முடைய மார்க்கத்துல இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி இருக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எவர் ஒருவர் வுது செய்து அந்த வுதுவை அழகாக்கி அவர் தொழுகையிலும் உள்ளச்சத்தோடு தனது ருக்குவையும் பேணி நடந்தால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், அவர் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கும் வரை, பெரும்பாவங்கள்ல செய்ய போகல அப்படி இருந்துன்னு சொன்னா நம்முடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வலாலிக்க தஹரக்குல்லஹு, இது காலம் முழுக்க இப்படித்தான் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ். அதுக்கு ஒரு அளவு வேணுமா இல்லையா? பாவம் மன்னிப்பு எது வரைக்கும்? காலம் முழுக்க. காலம் முழுக்கன்னா நம்முடைய காலம் எப்ப எது வரைக்கும் மௌத் இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குதுன்றதை நம்ம சிந்திக்க அன்புள்ளவர்களே. ஏன்னா உதுவுடைய விஷயத்துல நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட கூடாது, இனிமேல் ரொம்ப முழு கவனத்தோட நம்ம உது செய்யணும், உது செய்வதில் ஆர்வம் கொள்ளணும், அடிக்கடி உது செய்யணும், உதுவுலையே இருப்பதை நம்ம விரும்பணும். காரணம், நாளைக்கு மறுமை நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அடையாளம் கொள்வார்கள், அந்த உது செய்த அடையாள பேரை கொண்டு நமக்கு அங்கு அழைக்கப்படும். அப்ப அந்த பாக்கியத்தை நம்ம பெறணும். அந்த எண்ணத்துல நம்ம எல்லோரும் உது செய்வதில் அதிகப்படுத்துவதில் நம்ம அதுல முயற்சி செய்யணும். அடுத்தது பாருங்க அன்புள்ளவர்களே, இதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எவர் ஒருவர் ஒது செய்து அந்த ஒதுவை அழகாக்கி பிறகு இரண்டு ரக்காத்துகளை தொழுது அல்லாஹுவை முன்னோக்கி அந்த கல்பை ஒருமுகப்படுத்தி தனது உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இப்படி இரண்டு ரக்காத்துகளை தொழுதால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒது செய்யறதுனால சொர்க்கமே கடமை ஆயிடுச்சு. சொர்க்கம் உண்டு, இதை விட கூலி என்னங்க வேணும்? இன்னைக்கு கூலிக்காக வேண்டிதானே இன்னைக்கு வந்து நம்ம வேலை செய்யறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எதற்காக? சம்பாதிக்கிறது, சம்பாத்தியம் வேணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு ரஹ்மத் அருக்குடையாளன், இரக்கம் உள்ளவன்றத பாருங்க. ஒது செஞ்சா சொர்க்கங்க, ஒது செஞ்சா சொர்க்கம், ஒது செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒது செய்யறதுனால நமக்கு நன்மையா இல்லையா? இன்னைக்கு மருத்துவர்கள் சயின்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் பண்றாங்க. இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத மருத்துவர்கள் இன்னைக்கு வந்து பேசுறாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒது என்ற அந்த செட்டப்பு சரியானது. ஏன்னா மனுஷனுக்கு அதிகமாக அவனுடைய உடல்ல வந்து அசுத்தங்கள் பரவுவது முகத்துல, ரெண்டாவது முன் கையில. இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து அழகா சொல்றாங்க, நமக்கு தெரியாது. கையில வந்து நம்ம கண்ணனுடைய பவர் கொஞ்சம் தான், தூரத்தை பார்த்துருவோம், ஆனா பக்கத்துல அந்த கையில இருக்கிற எவ்வளோ ஒரு நமக்கு அந்த நுணுக்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பார்வையை தரல. இதுல என்னென்ன அழுக்கு இருக்குதுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இருக்கும். இத வந்து நம்ம நல்லா பார்த்தோம் சொன்னா, அந்த கருவியை வச்சு பார்த்தோம் சொன்னா நமக்கு அப்ப கண்ணுக்கு தெரியும். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறான்றது பாருங்க. இப்ப இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சுவர்க்கமே உறுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அடுத்தது பாருங்க அன்புள்ளவர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்ற நூலில் இடம்பெறுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தவல்லல் அபதுல் முஸ்லிமு அவில் முஃமின் ஃபகஸல வஜஹு ஹரஜத் குல்லு கதியத்தின் நவர இலைஹா பி ஐனைஹி மஅல் மா அவ் மஅ ஆகிரி கத்ரில் மா. ஒரு முஸ்லிமான முஃமினான அடியான் வது செய்கிறான். அப்படி வது செய்யும் போது தனது முகத்தை கழுவுறான், தனது முகத்தை கழுவுகிறான். கழுவும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, அவன் செய்த பாவங்கள் இருக்குமா இல்லையா, கண்ணால் செய்த பாவங்கள், கண்ணால் செய்த அனைத்து பாவங்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி வார்த்தையை பயன்படுத்த, குல்லு ஹதியா, எல்லா பாவங்களும், அவன் கண்ணால் செய்த அனைத்து பாவங்களும் வெளியேறுகின்றன. அது எப்படி வெளியேறுது? அந்த தண்ணியை வச்சு கழுவுறமா இல்லையா, அதெல்லாம் வெளியாகுது. அல்லது அந்த தண்ணியினுடைய கடைசி சொட்டு வெளியாகுமே, அதுல பாவங்கள் வெளியாகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் செஞ்சு பாருங்க. முதல்ல பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க, அடுத்தது சொர்க்கமே உறுதினு சொன்னாங்க, பெரும்பாவங்கள் செய்யாம இருக்கும் போதுன்னு சொன்னாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுகோலை சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வெளியாகுது பாவங்கள், எங்க எங்க எந்தெந்த இடத்துல இருந்து வெளியாகுது, அதை படம் பிடிச்சு காட்டுறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முகத்தை கழுவுனா, ஒது செய்யும் முகத்தை கழுவுனா, கண்ணு செய்த எல்லா பாவங்களும் அல்லாஹ் என்ன செய்யற, கழுவுறான். அடுத்தது என்ன, ஹசல எதைஹி ஹரஜமின் எதைஹி குல்லு ஹதியத்தின் கான பக்ஷத்ஹா யதாஹு. அதாவது அவனுடைய கைகளை கழுவுறான். இப்போ கைகளை கழுவும் போது அவன் கையால எதெல்லாம் பிடிச்சானோ, கையால எதையெல்லாம் பிடித்தானோ, அந்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வது செய்த அந்த தண்ணீர் மூலமாக அல்லாஹ் வெளியேற்றுகிறான், அல்லது அந்த தண்ணீருடைய கடைசி சொட்டிலிருந்து வெளியாகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அப்ப சுப்ஹானல்லாஹ், கையால செஞ்ச பாவமும் நம்ம தண்ணீர் வது செய்த தண்ணீனால வெளியாகுது. அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைதா ஹஸல ரிஜ்லைஹி ஹரஜத் குல்லு ஹதியத்தின் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மாஇ அவ் மஅ ஆகிரி கத்ரில் மா. ஒத்த கால கழுவுறான், ரெண்டு கால. விளங்குதா உங்களுக்கு? இரண்டு கால கழுவுறான். இரண்டு கால்களை கழுவும் போது அவன் அந்த காலால நடந்திருப்பான் பாருங்க, அந்த காலால நடக்கும்போது பாவங்களை செஞ்சிருப்பான். அதாவது சில நேரங்களில் பாவங்களை செஞ்சிருப்பான், அந்த நடை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படி அமைந்திருக்குமே ஆனால் அந்த கால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் வெளியாகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, மொத்தத்துல ஹத்தா யஹ்ருஜ நக்கியன் மினஸ் ஸுனூப், அவன் ஒட்டுமொத்தமாக பாவங்கள் இருந்து வெளியாகி நிரோபராதியாக மாறலாம். ஒது செய்ய முன்னாடி பாவியா இருக்கிறான், பொது செஞ்சு முடிச்ச உடனே அந்த பாவம் இல்லாம பாவம் செய்யாதவனாக ஒரு நிரூபராதிய நல்லவனா மாறிடுறான். இது அல்லாஹ் சுபானுவத்தால அந்த ஒது செய் மூலமா ஏற்படுத்துறான். அப்ப கொஞ்சம் சிந்திக்கணும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பொது செய்வதனுடைய சிறப்புகளை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன அன்புள்ளவர்களே. இன்னும் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாங்க இன்னொரு இடத்துல. மன் தவல்லா ஃப அஹ்ஸனல் வுதுஅ ஹரஜத் கதாயாஹு மின் ஜஸதிஹி ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அல்ஃபாரிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் வுது செய்து இந்த வுதுவை அழகாக்கி இப்படி இருந்தால் தனது பாவங்கள் உடலிலிருந்து வெளியாகின்றன. டோட்டலா முதல்ல கை காலு முகம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடம்பிலிருந்து பாவங்கள் வெளியாகின்றன. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த விரல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அதுல உள்ள அளவு அளவுக்கும் கூட பாவங்கள் வெளியாகுது. அதாவது நகக்கண்கள் சொல்லுவோமா இல்லையா, நகக்கண்கள் அதிலிருந்து கூட பாவங்கள் வெளியாகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப எவ்வளவு பாவங்கள் நாம வுது செய்வதின் மூலமாக வெளியாகின்றன என்பதை நம்ம சிந்திக்கணும். இதனுடைய சிறப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வுது செய்யறத அத சிரமமா நினைக்கிறோம், அத கஷ்டமா நினைக்கிறோம், வுது செய்யணும்ன்றதுக்காக வேண்டிய தொழுகையை விட்டுறோம். இதுல வந்து நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். இது சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். பாத்ரூம் போனா கழுவுறமா இல்லையா, வுது செய்யறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும், முகம் தாங்க பிரகாசமா இருக்கும். நம்ம சுத்தம் செய்யறோம், அதுதான் யதார்த்தம். இதுல என்ன நமக்கு வந்து சோம்பேறித்தனம், கொஞ்சம் சிந்திக்கணும். பண்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்வதனுடைய சிறப்புகளை இவ்வாறு என்ன செய்யறாங்க, அடுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, நம்முடைய தரஜா அந்தஸ்துகள் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பதவிகள் அல்லாஹ்வு தரக்கூடிய பதவிகள் நமக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றால், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க பாருங்க. அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வயர்ஃபஉ பிஹி தரஜாத். தோழர்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள், அதை நாங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம். சஹாபாக்கள் வந்து அப்படி துடிப்போட இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்ன சொன்னாங்கன்னா அதை உயிரை கொடுத்தாவது செய்வாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை. மார்க்கம்லாம் அப்போ எல்லாம் கையில இருக்குது. இப்போ குரான் கையில, ஹதீஸ் கையில, எல்லாம் நம்ம காதால கேட்கிறோம், செய்ய நம்ம மாட்டிருக்கிறோம். செய்யறதுல சோம்பேறித்தனம் பண்றோம், அல்லது அதை செய்வதில் கொஞ்சம் கூட அதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, சொல்ல சொல்ல அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொன்ன அதை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பாங்க. ஏன் தெரியுமா, அவங்க அந்த டேஸ்ட விளங்கிட்டாங்க, நம்ம டேஸ்ட விளங்கல. நமக்கு என்னன்னா, வேலை செஞ்சா கையில காசு இருக்கணும், அதுல நம்ம பார்த்து கண் கூட பார்த்து பார்த்து அந்த அனுபவிச்சதுல அதே டேஸ்ட் தான் எல்லாத்துக்கும் கேட்குது. இப்ப இங்க வந்து நம்ம ஒது செஞ்சா நன்மை நாளைக்கு மறுமையில அல்ல கொடுப்பான், தொழுதா அல்ல நாளைக்கு மறுமையில காட்டுவான். அதனால அந்த கூலி வந்து லேட்டா தான் ஆகும், உடனே உடனே கையில கிடைக்காது. ஆனா சிலருக்கெல்லாம் சுபஹானவுத்தல அந்த உலகத்திலே அதனுடைய கூலியை காட்டுவான், அதனுடைய மகத்துவத்தை எல்லாம் காட்டுவான். உண்மையிலேயே தொழுதுன்னு சொன்னா நிம்மதி மனசுல கிடைக்கும். இந்த நிம்மதின்றது வந்து நீங்க யார்கிட்ட எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, அதை நீங்க அல்லாஹ் வணங்கினா மட்டும்தான் கிடைக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அல்லது வந்து கம்பெனியில பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, மனசே சரியில்லை, என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம், அல்லாஹ்வை வணங்கி பாருங்க. தொழுது அல்லாஹ்வை வணங்கி பாருங்க, அந்த பிரச்சனையிலையும் தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆனா இப்படி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க, பல பிரச்சனை, உடல் ரீதியாக பல நோய்களை சம்பாதிச்சவங்க எல்லாம் அல்லாம வணங்கி அந்த நோய் எல்லாம் போயிருக்குது. ஆனா என்னன்னு தெரியுமா, அப்ப கூட சுயநலத்தை காட்டுவாங்க. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அட்டாக் வந்துடும், ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அட்டாக் ஆயிரும், அப்பமே வந்து இவங்க விளங்கிடும், நமக்கு என்ன சொல்ல போனா முடிஞ்சிடும் போல தெரியுது அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அது அட்டாக் வந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க. ரெண்டாவது தடவை அட்டாக் வந்துடும், ஆஹா திரும்பவும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி என்ன செய்ய வந்துட்டு இனிமே நம்ம வந்து தொழுகையை கடைபிடிச்சிடணும். ஏன்னா மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. சில நேரங்களில் மௌத்து அங்கங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது ஓடும். அதில் இந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹார்ட் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, கரெக்டாக தொழுவாங்க. கொஞ்சம் நல்ல ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு வைங்க, சுயநலம் திரும்ப வரும். எப்படி நல்லா இருக்கிறோம்ல, எதுக்கு போய் தொழணும்? என்னமோ தொழுவ வந்து நோயாளிக்கு மட்டும்தான்ற மாதிரி அப்படி விளங்கிக்கிட்டாங்க. காசு வேணும்னா தொழுக, காசு வந்துருச்சுன்னா தொழ தேவையில்லை. நோய் இருந்தா அல்லாஹ் வணங்கணும், நோய் போயிருச்சா அப்ப தொழ தேவையில்லை, அப்படி இந்த மாதிரி விளங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் மற்ற கொள்கையில இஸ்லாம் அல்லாத மார்க் மதத்துல இருக்கு இந்த பழக்கம்லாம். தேவைக்கு அவங்க வந்து பக்தர்களை வேண்டுவாங்க, அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்ல, உயிர் இருக்கிற வரைக்கும் இறைவனை வணங்கணும், உயிர் போற வரைக்கும் வணங்கணும். எந்த அளவுக்கு கைகாலே நடக்க முடியல, நீங்க கோம ஸ்டேஜில் அடைஞ்சாலும் அப்பவும் இறைவனை வணங்கணும்ன்றது மார்க்கம் சொல்லுது. அந்த அளவுக்கு நீங்க பாருங்க, இங்க சினாயா நீங்க நம்ம ஸ்கான் வரக்கூடிய பகுதியில், இந்த ஓல்டு சினாயாலையும் நீங்க வரக்கூடிய பகுதியில் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க போய் தொழுது பாருங்க, எத்தனை பேர் வீல் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க தெரியுமா? அதை பார்த்தா நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோம், தொழுகையில வீக்கா இருக்கிறோம். இந்த பாரு வீல் சேர்ல தள்ளிட்டு அவங்களே, அப்பதான் இங்க வந்து பிரச்சனை இல்லையே, பேட்டரியில அவங்களே ஆன் பண்ணி அவங்களே போவாங்க வருவாங்க ஹாஸ்பிட்டல். இவங்கெல்லாம் பார்க்கணும், ஊனமுற்றவர்களை பாருங்க பள்ளிக்கு வந்து தொலை வர்றது. அதை விடவா நம்ம வந்து இதா இருக்கிறோம், கண்ணு தெரியாதவங்க கையை பிடிச்சிட்டு வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணு தெரியாத சவுதி கூட என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு டிரைவர் அவர் அவங்களுக்கே நியமிச்சிருவாங்க. அவன் வேலை என்ன, அஞ்சு நேரம் அவரை தொழுகை கூட்டு போனும் கொண்டு வரணும். இதெல்லாம் இப்படி இருக்க, இதெல்லாம் நம்ம பார்த்தும் கூட நமக்கு அந்த ஷைத்தான் கொடுக்கற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, மலட்டு தைரியம். அல்ல நம்ம இப்ப உயிரெடுப்பான், நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் எதை சொன்னாலும் காதுல கேட்டாலும் மறுநாள் அப்படி மாறிடுது நமக்கு. ஆனா இந்த நிலை இருக்க கூடாது, இந்த நிலை நம்மிடமிருந்து மாற்றம் வரணும். மூத்து எப்ப வேணாலும் வரலாம், அதுல யாரும் விதி விலக்கு கிடையாது. நீங்க டாக்டர் உங்களை 100% பாடி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லா நாடுனா உடனே எல்லா உயிர் எடுத்துருவான், புரியுதா இல்லையா? அப்ப அதனால் அன்புள்ளவர்களை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சில வழிமுறைகளை சொல்றாங்க. என்ன வழிமுறை? முதல்ல சொல்றாங்க, நீங்கள் முழுமையாக சிரமத்துடன் உதவு செய்யணும், முழுமையாக உதவு செய்யணும், அது உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அடுத்தது என்ன, அந்த உதவு செஞ்சதுக்கு பின்னாடி பள்ளிவாசலுக்கு நீங்க எட்டு வைத்து நடந்து வர்றீங்க பாருங்க, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். இன்னைக்கு எங்கேயும் வீடு ரொம்ப பக்கம்தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. மாஷால்லா இப்ப சவுதியில எல்லா பள்ளிவாசல்களையும் அங்கங்க வீடு. எங்க போறோம்? டியூட்டிக்கு ரொம்ப தூரம் இருக்கும், அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போக வேண்டியிருக்கும், அதுக்கு கூட கார் எடுத்துட்டு போயிருவோம். கீழே இறங்கினா பள்ளிவாசல், தடுக்கி விழுந்தா பள்ளிவாசல் போக மாட்டோம். பள்ளிவாசல் விழுந்தா காசு கிடைக்காது, டியூட்டிக்கு போனா காசு கிடைக்கும். இது இப்படித்தான் நம்ம அதான் மனோநிலை இப்படிதாங்க இருக்குது, பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு. ஒரு சில நல்லவர்களை தவிர, அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய நல்ல மனிதர்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் உள்ள நிலை இதுதான். இதுதான் நிலை யதார்த்தம். டியூட்டியில இருந்தா கரெக்டா தொழுகிறாங்க, அது என்னது? ஏன்னா அப்ப எல்லாம் வேலை நடக்காது, எல்லாரும் சேர்ந்து மேனேஜர் உட்பட தொழுதான் ஆகணும், அதனால தொழ வேண்டியிருக்கு. அதுவும் எப்படி, நிர்பந்தத்துலதான். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்து தொழலாம் தொழாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லைன்னா அப்ப கூட பாத்தீங்கன்னா தொழாம இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து நடக்குது. அப்ப பாருங்க, நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா வீட்டில் ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு நீங்க வந்து வர்றீங்கன்னா, அதை வரக்கூடிய அந்த எட்டுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் எல்லாம் சுபஹான உத்தால பாவங்களை மன்னிக்கிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது என்ன, ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்க்கிறது. இப்ப இஷா தொழுகை உட்கார்ந்துட்டோம், இப்ப அடுத்தது என்ன தொழுகை? ஃபஜ்ர் தொழுகை. இந்த ஃபஜ்ர் தொழுகை எதிர்பார்ப்பது அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும், அடுத்த ஃபஜ்ர் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்கணும். எண்ணமே இருக்காதே ஃபஜ்ர் தொழுகை, எந்த தொழுகையுமே இருக்காத, அப்படி இருந்தா பிரச்சனை தான். இப்ப நமக்கு என்ன கல்புல உள்ளத்துல இருக்கணுங்க, அதாவது இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுதுட்டோமா, அடுத்தது எதிர்பார்ப்பு இருக்கணும், தொழணும், ஜுஹர் தொழணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இதை நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அன்புள்ளவர்களே. எனவே இவ்வளவு சிறப்புகள் இருக்குது, அதனால ஒது செய்யறதை மிஸ் பண்ணாதீங்க. ஒது செய்யறதை அதிகப்படுத்துங்க. ஒதுவுலே இருப்பதையே விரும்புங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லப்படும் சொன்னா, நீங்க அல்லாவை ஜிக்ர் செய்றீங்களா, அல்லாவை வணங்குறீங்களா, குர்ஆனை ஓதுறீங்களா, துஆ செய்றீங்களா, கொஞ்சம் முன்னாடி ஒது செஞ்சுட்டு வாங்க. இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க படுக்கை அறைக்கு போனா, தூங்க போனா ஒது செஞ்சுட்டு போய் படுங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு ஒது செய்ய, நம்ம தொழுகைக்கு மட்டும்தான் நினைக்க கூடாது. தொழுகைக்கு மட்டும்தான் ஒது செய்யறதுன்றது கிடையாது, எல்லா நேரத்திலையும் ஒதுவோட இருக்கலாம். அதிலும் குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தூங்க போகும்போது ஒது செஞ்சுட்டு படுங்க. அதிலும் குறிப்பாங்க, மனைவியோ சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்க தூங்க போனா ஒது செஞ்சுட்டு படுக்கணும். அது மனைவியோட கூடதுக்கு பிறகு நீங்க வந்து திரும்ப ஏதாவது உணவு அருந்தணும் நினைச்சா ஒது செஞ்சுட்டு உணவு அருந்துங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் கவனத்துல கொள்ளணும், முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அன்புள்ளவர்களை, நம்ம எப்பமெல்லாம் அசுத்தம் ஆயிடுறோமோ அப்பமெல்லாம் நம்ம ஒது செஞ்சு நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளும். நம்ம ஒது இல்லைன்னா நம்ம அசுத்தம் தான். ஒது இல்லாம இருக்கிறோம்னா நம்ம அசுத்தம், ஒதுவோட இருந்தா சுத்தம். இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செருப்படி சப்தத்தை, செருப்பு ஓசை, அவன் நடந்து போன அந்த செருப்பு ஓசையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல காதுல கேட்கிறாங்க. மேராஜ் பயணத்துல போகும்போது கீழே வந்து கேட்கிறாங்க, பிலால் என்ன என்ன காரியத்தை நீங்க செய்தீர்கள், உங்களுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வேன், அசுத்தமாகும் போது சுத்தமாக்கி கொள்வேன், ஒது செய்து கொள்வேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்றாங்க. அதாவது ஒது செய்யறதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு வராங்க, அது சொர்க்கத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காரணத்தை பாருங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வழக்கம் என்ன, ஒது செய்யும் போதெல்லாம் 2 ரக்அத்தை தொழுதுருவாங்க, சுபஹானல்லாஹ். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். அப்ப ஒது செய்வதனால் இவ்வளவு சிறப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, ஒது செய்யறதுனால நமக்கு நிறைய சிறப்புகள் உண்டு என்பதை தெளிவாக நம்ம படிச்சிட்டோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஒதுவை நம்ம அதிகப்படுத்தணும், சுத்தப்படுத்திக் கொள்ளணும், கவனத்தோட ஒது செய்யணும். எந்தெந்த பகுதி எப்படி செய்யணும் அப்படின்றத கவனத்தோட ஒது செய்யணும். 3 முறைக்கு அதிகமாக்கிறவங்க கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒசுவாஸ், ஊசலாட்டம், கழுவுனமா கழுவலையா, திரும்ப 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 போட்டு அதை விட்டு வரவே மாட்டாங்க. ஆனா இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க, வரம்பு மீறி விட்டான், அநியாயம் செய்து விட்டான், தவறு இழைத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். 1 தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம், 3 தடவை செய்யலாம், அதுக்கு மேல போயிடக்கூடாது. 3 தடவை செய்யறது சரியானது, அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்போ அதை கரெக்டா செய்யணும். அதனால இதை எச்சரிக்கையோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால் நரகத்துக்கு போகும்னு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாம நம்முடைய ஒது செய்வதில் அதிகமாக ஆசை கொள்வோம், அதிகப்படுத்துவோம். எல்லா நிலையிலும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் ஒதுவிலேயே இருப்பதற்கு முயற்சி செய்வோம். எனவே நம்ம வந்து ஒது இல்லாமல் இருப்பதை நம்ம தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும். எனவே நாளை மறுமை நாளில அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம சந்திக்கணும் சொன்னா, அவங்களை சந்திக்கிறத நம்ம ஆசைப்படணும்னு சொன்னா, நாம ஒது செய்து நம்மை நாம் தூய்மைப்படுத்தி நம்முடைய உடல் அமைப்பு பகுதிகளை வெண்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியின் அடிப்படையில் நம்ம மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் இந்த ஒதுவினுடைய சிறப்புகளை தெளிவாக விளங்கி அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒதுவை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.